வத்தல ஸ்கூல் விஷயத்தை பத்தி பேசணும். ஸ்கூல் விஷயத்தை பத்தி பேசி அந்த காணியை அமைச்சு மூலமா கல்வி அமைச்சுக்கு பணம் கொடுத்து அது யூடிஏ கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அந்த காணியை. இனி அடுத்து வத்தல ஸ்கூல் ரொம்ப நாளா பின்தங்கி இருந்த விஷயம், 25 வருஷத்துக்கிட்ட பல ஸ்கூல் கட்ட தொடக்கல அந்த காணியை மாரடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. வத்தலையில ஒரு தமிழ் ஸ்கூலுக்கு பிந்தி நிறைய பேர் அடிக்கல்லாம் நாட்டியிருக்காங்க. ஆனா காணி இனி எழுதி அவங்களால கைப்பற்ற முடியல. அடிக்கல் மாத்திரம் நிறைய அரசியல்வாதிகள் போய் நாட்டியிருக்காங்க. இன்னைக்கு அந்த போன வாரம் என்ன பண்ணோம், யூடிஏட பேசி கல்வி அமைச்சோடையும் பேசி ஏ அமைச்சில இருந்து கொடுக்க வேண்டிய அந்த காணிக்குள்ள மதிப்பீட கொடுத்துட்டு பாக்கி 18 லட்சத்துக்கிட்ட இருந்துச்சு அந்த காசை கட்டி இப்ப யூடிஏட பேசி அந்த காணியை பாரவெடுக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அநேகமா இன்னொரு 4-5 நாளைக்குள்ள நாங்க அதை முள்ளுக்கம்பி அடிச்சு தனியா தமிழ் பாடசாலைக்கு அதை ஒதுக்கிடுவோம்.
இத்தவிர மலையக இளைஞர்களின் வேலைவாய்ப்பு விடயம் தொடர்பாகவும் கல்வி விவகாரம் தொடர்பாகவும்
வேலை வாய்ப்புக்காக தான் இது போலீஸ் உத்தியோகத்தை கேட்டிருக்கோம். அதுல நம்மளுக்கு இசைக்கும் கான்ஸ்டபிள் போடுறதுக்கு இன்டர்வியூக்கும் ஒரு 200 பேர் முதக்கட்டமா தர சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல, இப்ப மலைய டவுன்கள் நகரங்களை அபிவிருத்தி பண்றதுக்கு இப்ப கொழும்புல பாத்தீங்கன்னா பெரிய பாரிய அளவுல அபிவிருத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மலையத்துல உள்ள நகரங்களையும் அபிவிருத்தி பண்றதுக்கு அவங்க யூடிய கவனத்துக்கு எடுக்க சொல்லியிருக்கோம்.
இதே நேரம் மலையத்துல மற்ற தொழில்துறைகள்லயும் மலைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படுகிறது. அந்த தொழில்துறைகள் தொடர்பாகவும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறீர்கள் அரசாங்கத்தோடு?
அதை பொறுத்தளவு அந்தந்த யார் யாரு எந்தெந்த அமைச்சருக்கு அடியில பொறுப்பு வருதோ அவங்கள சந்திச்சு ஒவ்வொருத்தர ஒவ்வொன்னா இப்ப பண்ண போறோம்.
மலையக
ஆரம்பம் தான் பாதுகாப்பு செயலாளரை பார்த்தது.
மலையக இளைஞர்களுக்கு ஒரு 200 பேருக்கு இந்த போலீஸ் வேலை கிடைத்தால் அந்த போலீஸ் துறையில் மலையக மக்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கும்.
அதே நேரம் சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு மலையத்திலயும் நம்ம மலையத்தை சார்ந்த தமிழ் பசங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கணும். ஏன்னா நம்ம தோட்ட மக்கள் எல்லாம் போய் ஏதாவது பிரச்சனைகள் சொல்றதுனால சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால நாங்க அந்த அடிப்படையில தொடங்கி தான் இந்த 200 கிடைச்சிருக்கு.
இப்ப நீங்க இவர்களுக்கான நியமனம் வழங்கும் போது இவற்றில் அரசியல் தலையீடு இருக்காது, தகுதி வாய்ந்தவர்களுக்கு கிடைக்கும் என்று உங்களால் உறுதிமொழி வழங்க முடியுமா?
நிச்சயமா தகுதி, யாருக்கு தகுதியோ என்ன. இப்ப நாங்க சொல்லியிருக்கேன், எங்க எல்லாத்தையும் யார் யார் இளைஞர்கள் சேரணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க பேர் லிஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லி அதை அட்ரஸோட போலீஸ் திணைக்களத்துக்கு கொடுத்துட்டா அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சு அவங்க முறைப்படி அவங்க செய்வாங்க, எடுப்பாங்க. இது யாருடைய தலையீடும் இருக்காது. நாங்கள் இந்த அவங்களுக்கு அந்த வழியை அமைச்சு கொடுக்குறோம், அவ்வளவுதான்.
கடந்த காலங்களில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது, ஆசிரியர் நியமனங்களின் போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவாளர்களுக்கு மட்டும் நியமனங்கள் கொடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அப்படியான ஒரு சூழ்நிலை இந்த நியமனத்திலும் வருமா?
அது கையாளர்கள் அப்படிதான் பேசுவோம். அதுக்காக நாங்கள் எங்க மக்களை விட முடியுமா? எங்க மக்களுக்கு வேண்டியது அப்பப்ப செய்ய வேண்டியது எங்க கடமை. குற்றச்சாட்டு வேணா யார் வேணாலும் சொல்லலாம்.
இதே நேரம் உங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் உங்கள் மீது இப்ப அண்மை காலமாக இருக்கின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னவென்றால், நீங்கள் நாடாளுமன்றத்திற்கே செல்வதில்லை, நாடாளுமன்றத்தில் மலையக மக்களுடைய பிரச்சனையை பேசுவதில்லை அப்படின்ற பத்திரிகைகளிலும் செய்திகள் வந்திருந்தன. அதே போல உங்களை மட்டுமன்றி மற்ற மலையக தலைவர்களும் கூட நாடாளுமன்றத்தில் பேசுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதே.
இல்ல இல்ல, இது பேசி பேசி பேப்பர்ல அறிக்கை வந்தா போதுமா? செயல ஒண்ணு வேணாமா? எதை எதை எப்ப செய்யணுமோ அதை காங்கிரஸும் எங்க நாங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். சொல்றவங்க 10 பேர் 10 விதமா தான் பேசுவாங்க. ஆனா நம்ம பாக்கணும் எதை எப்ப செய்யணுமோ அதை சரிவர செய்யணும் மக்களுக்கு.
இதே நேரம் சபரகம மாகாண சபையில் முதல் தடவையாக 2 தமிழ் பிரதிநிதித்துவம் வந்தது. ஆனால் சபரகம மாகாண சபையில் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியின்படி அங்கு எந்த விதமான அபிவிருத்தி வேலைகளையும் நீங்கள் முன்னெடுக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருக்கிறார்களே.
குற்றச்சாட்டு சொல்றவங்க முதல்ல தெளிவா பாத்துக்கிட்டு சொல்லணும். ஏற்கனவே 10 மில்லியனுக்கு வேலை திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அது மாத்திரம் இல்லாம ரத்னபுர தமிழ் மகாவித்யாலயக்கு காணி எடுத்து கொடுத்துருக்கு. இனி அந்த ஸ்கூலை கட்ட போறோம். அதெல்லாம் என்ன சும்மாவா? குற்றம் சொல்லவங்க குற்றம் கையாளாத வேண்டாம், முதல்ல சொன்ன மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுக்காக அவங்க சொல்றாங்கன்னு நாங்க இங்க வேலையில செய்யாம இருக்க முடியாது.
கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது மலையக மக்களுக்கு உருப்படியான ஒரு தீர்வு திட்டத்தை அல்லது அவர்களுடைய வீட்டு பிரச்சனைக்கு ஜனாதிபதியால் சொல்லப்பட்ட அந்த தீர்வு திட்டம், அதாவது அடுக்குமாடி வீட்டு திட்டம் என்பது வந்து அந்த மலைய மக்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒன்று. ஆனால் அதனை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வரவேற்கிறது, அரசாங்கத்தோடு பங்காளியாக இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக வரவேற்கிறது என்று கூறுகிறார்கள்.
முத காரியம் அவர் சொன்னது வந்து மாடி வீடு திட்டம்னு. சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? ஏன் நம்ம தோட்டத்தை தொழிலாளி மாடி வீட்டுல வாழக்கூடாதா? தொடர் மாடிங்கிறது வேற, மாடி வீடுங்கிறது வேற.
இல்ல, மாடி வீடுன்னு சொல்லும் போது அவர்களுக்கு நிலம் கிடைக்காது, தொழிலாளர்களுக்கு
நிலம் கிடைக்குது. கிரவுண்ட் ஃபுளோவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும், கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் கீழ்த்தட்டும் மேல்தட்டும் கிடைக்கும்.
ஒரே குடும்பத்துக்கு கீழ்த்தட்டும் மேல்தட்டும், அப்ப கட்டாயம் நிலம் கிடைக்கும்,
நிச்சயமா கிடைக்கும்.
இந்த வீட்டு திட்டங்கள் எந்த காலப்பகுதியில் பூர்த்தி செய்யப்படும் நினைக்கிறீங்க?
இப்ப தொடங்க போறோம். இப்ப ஒழுங்கா செஞ்சிருக்கலாம், சில பேர் தேவையில்லாத அறிக்கையில விட்டுதான் அது தாமதம் வாங்கிட்டு இருக்கு. ஒண்ணு, அதை செய்யறதுக்கு உதவியா இருக்கணும், இல்லாட்டி பெருசா ஒதுக்கி இருக்கணும். சும்மா பத்திரிக்கை இருக்கிறதுக்காக அறிக்கை விட்டுக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறத விட அதுக்கு இல்லாட்டி நேரம் வீட்டு திட்டத்தை தொடங்கிட்டு போனாங்க.
நீங்க யார் மீது குறிப்பா குற்றம் சாட்டுறீங்க?
பொதுவா சொல்றேன், யாருக்கு தொப்பி செய்யறதோ போட்டுக்கிற சொல்லுங்க.
இப்ப அரசாங்கம் எப்பொழுது உறுதியாக இந்த வீட்டு திட்டத்தை தொடங்க போகிறது?
இப்ப தொடங்கிடுவாங்க, மாநகரசபை தேர்தல் முடிச்சோன்னா வேலையை தொடங்க வேண்டியதுதான். அன்னைக்கே நாங்க பிளான் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ட்ரஸ்ட்ல, அது ஹவுசிங் மினிஸ்ட்ரியோட சேர்ந்து அந்த பிளான் எல்லாம் வரைஞ்சிட்டு அதே மாதிரி இந்த தேர்தலோட தொடங்கிடுவோம்.
அப்ப நிச்சயமாக ஒவ்வொரு தோட்ட தொழிலாளர் குடும்பத்துக்கும் நிலத்தோடு வீடு கிடைக்கும் என்று நீங்கள் உறுதிமொழி வழங்குகிறீர்கள்?
நிச்சயமா கிடைக்கும, நிச்சயமா கிடைக்கும்.
இதே நேரம் மலையகத்தில் தேயிலை மீள் நடுகை மிகவும் குறைவாக நடந்து வருகிறது. இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் செல்கின்ற பொழுது மலையகத்தில் தேயிலை தொழில் குறைந்துவிடும், வீழ்ச்சியடைந்து விடும் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்காக மீள் நடுகை செய்வதில்லை, அந்த காணிகளை தொழிலாளர்களுக்கு கொடுத்து மீள் நடுகை செய்ய வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்திருக்கிறது. அப்படியான முயற்சிகளையே நீங்கள் எடுக்கவில்லை?
நாங்க இப்ப நாங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நாங்க தம்பட்டம் அடிக்கிறது இல்ல. இப்ப நாங்க சிஇஓஸ் எல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். கவனிக்காம இருக்கிற காணிகளுக்கு திருப்பி ரீபிளான்டிங் போக சொல்லியிருக்கோம். இப்ப அவங்க ப்ரோக்ராம் ஒன்று போட்டு தர்றேன் இருக்காங்க. அநேகமா இன்னும் 2 வாரத்துல அவங்களோட பேச்சு திருப்பி ஒருக்கா பேச போறோம். அவங்க எல்லாம் ஒரு அடுத்த 20 வருஷத்துக்கு என்ன பிளான், ரீபிளான்டிங் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டிருக்கோம். அதெல்லாம் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். அவங்களை எங்களுக்கு சொல்ல எங்களுக்கு திருப்பி எங்களை சந்திக்கிறது.
நீங்க நாடாளுமன்றத்திற்கு ஏன் போவதில்லை, ஏன் அங்கு மலைய மக்களுடைய பிரச்சனையை பேசுவதில்லை?
அங்க நாடாளுமன்றத்தில் போய் தானே பேசுறோம். பேசுறோம்னா அறிக்கை கொடுக்கறதுக்காக பேசுறது இல்லை. அங்க யார் சம்பந்தப்பட்ட யாரோ அவங்களை சந்திச்சு காரியத்தை முடிக்கிறது தானே வேணும். சும்மா போய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேப்பரை வாங்கி அங்கே வாசிட்டு வந்தோம் பேப்பரில் வந்துச்சுன்னு சொல்றதுக்கா?